சென்றல் ஜனவரி 2011. முன்னோடி பகுதியில் பாசு ரமணன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரை. தமிழ் நூற்கடல் பண்டித கோபாலையர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். மழவை மகாலிங்க ஐயர் ஆறுமுக நாவலர் சிவை தாமோதரம் பிள்ளை ஊவே சாமிநாத ஐயர் தொடங்கி தமிழ் இலக்கண இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய தமிழ் சான்றோர்கள் பலர். அவர்களுள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஆய்ந்து செம்பதிப்பாக கொணர்வதையே தமது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு உழைத்தவர் பண்டித தீவே கோபாலையர். தமிழ் நூற்கடல் என்றும் தமிழ் பேராசான் என்றும் தமிழ் அறிஞர்களால் போற்றப்படும் தீவே கோபாலையர் ஜனவரி 22, 1926 அன்று திருவையாற்றில் வேங்கடராம ஐயர் இலக்குமி அம்மாள் தம்பதியர்க்கு மகவாக தோன்றினார். சரஸ்வதி அம்மாள் கலாசாலையில் தொடக்க கல்வி பயின்றார். உயர்நிலை கல்வி சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளியில் ஆரம்பத்தில் சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமாக எடுத்து பயின்றவர். தந்தையாரும் தமிழ் ஆசிரியரும் கூறியதை கேட்டு தமிழை முதல் பாடமாக கொண்டார். பள்ளி இறுதி தேர்வில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து திருச்சி ஜெயின் சோசப் கல்லூரியில் கோபாலையரை சேர்க்க விழுந்த குடும்பத்தினர் அதற்கு முன் காஞ்சி மகா பெரியவரிடம் ஆசி பெறச் சென்றனர். அவரோ கோபாலையர் உயர்கல்வியாக தமிழைத்தான் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறி ஆசீர்வதித்தார். அவரது ஆலோசனைப்படி திருவையாறு அரசர் கல்லூரியில் கோபாலையர் சேர்க்கப்பட்டார். அங்கே கரந்தை கவியரசர் வெங்கடாச்சலம் பிள்ளை, சோமசுந்தர தேசிகர், புருஷோத்தம நாயுடு, சி இலக்குவனார், ராமசாமி செட்டியார் போன்றோர் ஆசிரியர்களாக விளங்கினர். அவர்களிடம் பயினும் தாமாகவே விருப்பத்தின் பேரில் பல நூல்களை வாங்கி சுயமாக கற்றும் முதல் வகுப்பில் தேறினார். வித்வான் பட்டமும் பெற்றார். அவரது அறிவுத்திறம் கண்டு வியந்த தமிழறிஞர் மு. ராகவையங்கார் திருவனந்தபுரத்திற்கு வந்து தம்முடன் சேர்ந்து தமிழ் ஆய்வு செய்ய அழைத்தார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக கோபாலையர் அதனை ஏற்கவில்லை. படிப்பு முடிந்ததும் தஞ்சாவூர் உள்ள செயின்ட் பீட்டர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் பணி கிடைத்தது. ஓராண்டு காலம் அங்கே பணியாற்றினார். பின் 1946 திருப்பரந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். அது ஆசிரியர் வாழ்வில் திருப்பு முனையே ஆனது. அங்கே சக ஆசிரியர்களின் சிலரின் எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்த போதும் அவை அவரது அறிவின் மேன்மையை அனைவருக்கும் விளங்க செய்தன. அக்காலத்தில் இவரிடம் பயின்ற மாணவர்கள் பிற்காலத்தே மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களாக உருவாகினர். 1949 கோபாலையருக்கு ருக்மிணி அம்மாளுடன் திருமணம் நிகழ்ந்தது. ராமச்சந்திரன், புஷ்கலா என்ற இரு மகவுகள் வாய்த்தன. தமிழ் ஆர்வத்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA BOL பட்டமும் ஆனர்ஸ் பட்டமும் பெற்றார். ஆனால் கல்லூரி நிர்வாகம் இவரை ஊதியத்தை காரணம் காட்டி பணியிலிருந்து விலக்கியது. பின்னர் சேலம் குருசாமி பாளையத்தில் கல்வி பணி மேற்கொண்டார். பின் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள சிவசாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியில் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வு எழுதி அதில் முதல் மாணவராக தேர்ச்சியும் பரிசியும் பெற்றார். இந்நிலையில் திருவையாற்றில் உள்ள அரசர் கல்லூரியில் முதல்வர் பொறுப்பு ஏற்குமாறு ஐயருக்கு அழைப்பு வந்தது. 1965 அப்பொறுப்பை ஏற்று தாம் பயின்ற கல்லூரியிலேயே முதல்வராக வாழ்க்கையை துவக்கினார். அதிகாரம் பள்ளிகளில் பணியாற்றியவர் என்பதாலும் அவரது நிகரற்ற கல்வி அறிவையும் நுண்மான் முழைப்புலத்தையும் மாணவர்களிடத்தே அவருக்கு இருந்த செல்வாக்கையும் கண்டு அச்சம் ஏற்பட்டதாலும் சக ஆசிரியர்கள் சிலர் சூழ்ச்சி செய்து அவர் மீது பல குற்றங்களை சுமத்தி பணியிலிருந்து நீக்கப்பட வழிவகுத்தனர். ஆனாலும் மனம் சலிக்காமல் தொடர்ந்து ஊக்கத்துடன் பணியாற்றினார் கோபாலையர். கிடைத்த நேரத்தில் தமிழ் இலக்கண இலக்கியங்களின் மீது கவனம் செலுத்தினார். நூல்கள் பலவற்றை ஆராய்ந்து வெளியிட்டதுடன் பல கட்டுரைகளையும் எழுதினார். இலக்கண விளக்கம் நூல் முழுமைக்கும் விரிவான விளக்கம் எழுதி அதை தஞ்சை சரஸ்வதி மகால் வெளியீடாக பதிப்பித்தார். இந்நிலையில் மீண்டும் அரசர் கல்லூரியில் பணியாற்ற அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் மீண்டும் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பு ஏற்பதை விரும்பாத கோபாலையர் தமக்கு மிகவும் விருப்பமான ஆசிரியர் பொறுப்பையே ஏற்றுக்கொண்டார். பல்வேறு கருத்து அரங்குகளில் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். பல ஆய்வு கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். இந்நிலையில் புதுவையில் உள்ள ஈகோல் பிரான்சைஸ் தி எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் EFEO என்ற பிரெஞ்சு நிறுவனம் எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சுவின் மூலம் கோபாலையரை பற்றி அறிந்தது. அதன் தலைவராக இருந்த பிரான்ஸ் வாக்ரா அவர்கள் ஏற்கனவே கோபாலையரின் திறமையை பற்றி நன்கு அறிந்தவராதலால் ஐயரை தங்களோடு இணைத்து பணியாற்ற அழைத்தார். அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட கோபாலையர் 1979 முதல் அங்கு ஆசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் நூல் பதிப்பாளராகவும் பணிபுரிய தொடங்கினார். பல்வேறு நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்தார். தேவாரத்தை டிஜிட்டைஸ் செய்யும் பணியில் பன்முறைப்படியும் ராக அடிப்படையிலும் தேவாரம் முழுவதையும் இசை வடிவத்தில் பதிப்பிக்கும் பணியில் ரான் லூயிக் செவியாட்டிற்கு ஜீன் லூக் செவிலார் மிக உதவியாக இருந்தார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு பெயர்ப்பதில் ஆர்வம் காட்டினார். அதில் மாணவர்களுக்கு வழிகாட்டினார். பேராசிரியராக மட்டுமல்லாமல் சிறந்த ஆய்வு அறிஞராகவும் பதிப்பாசிரியராகவும் விளங்கியதால் சிறந்த தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக போற்றப்பட்டார். கோபாலையர் செய்த பணிகளில் மிக முக்கியமானது பல இலக்கண இலக்கியங்களை பதிப்பித்ததும் புத்துறை ஆக்கி அவற்றை அழித்ததும் ஆகும். குறிப்பாக தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்காக இவர் பதிப்பித்த இலக்கண விளக்கம் 7 தொகுதிகள், இலக்கண கொத்து, பிரயோக விவேகம், வண்ண திரட்டு போன்ற நூல்கள் அவரது புலமைக்கு சான்றுகள். இவர் பதிப்பித்த வீரசோரிய உரை, தேவார ஆய்வு, கம்பராமாயணத்தில் முனிவர்கள், கம்பராமாயணத்தில் தம்பிமார்கள், கம்பராமாயணத்தில் தலைமை பாத்திரங்கள் போன்ற நூல்கள் மிக முக்கியமானவை. இவரது சகோதரர் தீவே கங்காதரனும் ஒரு தமிழ் அறிஞர். கோபாலையருடன் இணைந்து பல நூல்களை பதிப்பித்து சிறந்த உரை ஆசிரியராக விளங்கினார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மணிமேகலை காப்பிய செம்பதிப்பு பணியை ஏற்று திறம்பட செயலாற்றினார் கோபாலையர். தொல்காப்பியம் செம்பதிப்பு 14 தொகுதிகளையும் பதிப்பு ஆசிரியராக இருந்து வெளியிட்டார். மணிமேகலை ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேனாவரையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் சோழர் கால கலைப்பணி ஆங்கில நூலின் தமிழாக்கமும் இவரது அரும்பணியால் உருவானவையே. ஊதியத்திற்காக அன்றி தமிழ்பற்றின் காரணமாகவே இப்பணிகளை எல்லாம் மேற்கொண்டார். 2005 கலிபோர்னியாவில் வெளியிடப்பட்ட சீவக சிந்தாமணி 1 முதல் 1165 பாடல்களின் மொழிபெயர்ப்புக்கு பெருமளவு உதவியவர் தீவே கோபாலையர்தான் என அந்நூலின் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் ஜெய்ம்ஸ் டி ராயன் குறிப்பிட்டுள்ளார். இணை ஆசிரியர் என்று தாம் கோபாலையரை குறிப்பிட விரும்பியதாகவும் ஆனால் அவர் அதனை மறுத்துவிட்டதாகவும் ராயன் தனது நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்தே கோபாலையரின் பெருமையையும் பெருந்தன்மையையும் உணர்ந்து கொள்ள முடியும். கோபாலையர் நூல் பதிப்பில் தனி முத்திரை பதித்தவர். தமக்கென சில கொள்கைகளை அவர் வைத்திருந்தார். முன்பே அச்சில் வந்தவற்றை மீண்டும் அப்படியே வெளியிட்டு விட மாட்டார். அவற்றை முதலில் பிழையின்றி பதிப்பிக்கப்பட்டுள்ளனவா என்று பார்ப்பார். பின்னர் அவற்றின் மூல ஓலை சுவடிகளை தேடி ஒப்பு நோக்குவார். குறைகள் இருப்பின் களைந்து தேவைப்படும் இடங்களில் விளக்கங்கள் எழுதி மீண்டும் ஒருமுறை ஒப்பு நோக்கி சரிபார்த்த பின்னரே நூலாக வெளியிடுவார். எந்த விதத்திலும் நூலில் பிழை நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிகவும் போற்றத்தக்கன. இப்பாங்கு அரிதினும் அரிதான ஒன்று என்பது சக தமிழ் அறிஞர்களின் கூற்று. சான்றாக அதிகாரும் தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரத்தில் கராத்தின் வெய்யது தோல் என்றே பதிக்கப்பட்டு வந்த வரிகளே அது தவறு, அது காரத்தின் வெய்யது தோல் என்று இருக்க வேண்டும். ஏழெழுதுவார் செய்த பிழையால் கராத்தின் என்று அச்சாகிவிட்டது என்று விளக்கியிருக்கிறார். அதுபோல நான் என்பதற்கு நாம் என்பதற்கு பன்மை போல நின் என்பதற்கு பன்மை நீம் என்பதை சீவக சிந்தாமணி சான்று கொண்டு காட்டியிருக்கிறார். தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, சமஸ்கிருதம், ஆங்கிலம் முதலான மொழிகளிலும் கோபாலையர் வல்லவர். குறிப்பாக வடமொழியில் இவருக்கு இருந்த அறிவு நூல் பதிப்பு துறையில் வெகுவாக உதவியது. தமிழ் இலக்கண இலக்கியங்களில் வடமொழி இலக்கண மரபு பயின்று வரும் இடங்களிலெல்லாம் மிகச் சிறப்பாக உரை விளக்கம் அளிக்க அது பயன்பட்டது. இலக்கண இலக்கியங்கள் மட்டுமல்லாது சமய நூல்களிலும் இவர் ஈடு இணையற்ற புலமை மிக்கவராக திகழ்ந்தார். வைணவ இலக்கியங்களில் இவர் செய்திருக்கும் ஆய்வுகள் இவரது நுண்பான் நுழைப்புலத்தை காட்டுவன. திருப்பதி கோவை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். வைணவ தமிழ் அகராதியை தயாரித்து அளித்திருக்கிறார். அளவற்ற நினைவாற்றில் கொண்டிருந்த கோபாலையருக்கு தேவாரம் திவ்ய பிரபந்தம் மட்டுமல்லாது இராமாயணத்திலும் சீவக சிந்தாமணியிலும் ஈடுபாடும் புலமையும் இருந்தன. பல பாடல்களை உரை விளக்கத்துடன் அடிப்பெழாமல் ஒப்பிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். இதழ்களில், கல்லூரி மலர்களில் இவர் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகள் முக்கியமானவை. பல கருத்து அரங்குகளில் கலந்து கொண்டு இவர் ஆற்றிய சிறப்புரைகள், சொற்பொழிவுகள் கவனம் பெற்றவை. இவரது இலக்கண நூல்கள் சிலவற்றை தமிழ் மண் பதிப்பகம் செம்பதிப்பாக வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் திருவிக்கா விருது, புதுவை அரசின் கலைமாமணி, திருப்பநந்தாள் மடத்தின் சைவ நன்மணி, தருமபுர ஆதீனத்தின் செந்தமிழ் கலாநிதி உட்பட பல்வேறு விருதுகளை கோபாலையர் பெற்றுள்ளார். கோபாலையர் மிகவும் அடக்கமானவர். அன்போடும் பணிவோடும் நடந்து கொள்பவர். மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். வெளிநாட்டு மாணவர்கள் பலரை ஊக்குவித்து தமிழ் பயிற்சி இருக்கிறார். கோபாலையரின் நூல்களை மட்டும் ஒருவர் முழுமையாக படித்தால் அவர் தேர்ந்த இலக்கண விற்பனர் ஆகிவிடலாம் என்பது அவரது மாணவர்களின் கூற்று. நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று ஐயர் அறிஞர்களால் போற்றப்பட்டார். கோபாலையரிடம் தமிழ் பயின்ற மாணவர்கள் இன்று உலகம் முழுவதும் பரவி சிறந்த நிலையில் இருக்கின்றனர் என்பதே அவரது பெருமைக்கு சான்று. நூல் ஆராய்ச்சியாளர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், கட்டுரையாளர் என்று பன்முக திறமை கொண்ட மொழி புலவராக விளங்கிய பண்டித கோபாலையர் ஐயர் தமது 82 அகவையில் ஏப்ரல் 1 2007 அன்று ஸ்ரீரங்கத்தில் காலமானார். இறுதி வரை தமிழ் ஆய்விலும் பதிப்பிலுமே காலம் செலவழித்து தமிழ் இலக்கண இலக்கியத்திற்கும் சமய நூல்களுக்கும் உரை நூல்களுக்கும் வளமும் நலமும் சேர்த்த பண்டித கோபாலையர் தமிழர்கள் என்றும் நினைந்து போற்றத்தக்க ஒரு முன்னோடி. நன்றி. த லைஃப் ஆஃப் டிவி கோபால் ஐயர் ஆர் இலக்குவன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.